ஒன்று பேதுரு ரெண்டாவது அதிகாரம் 7வது வசனம். அந்த வசனத்தை தான் இப்பொழுது இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் டு யூ ஹூ பிலீவ் ஹீ இஸ் ப்ரெஷஸ் அப்படின்னு இருக்கு. டு யூ ஹூ பிலீவ் ஹீ இஸ் ப்ரெஷஸ். இப்போ அது தமிழில் ஆகையா விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. அவர்னு சொல்லாமல் ஏன் அதுன்னு இருக்குன்னு யோசிக்கலாம். ஆனால் இந்த விலையேற பெற்றதுன்னு வார்த்தை 6வது வசனத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இயேசுவை குறித்து தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூளைக்கல் அதை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு கல்லாக பார்க்கப்படுகிறார். அதனால் அதுன்னு இங்கே 7வது வசனத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது. அதனால தான் இங்கிலீஷ் பைபிளில் ஹீ அவர்னு சொல்லியிருக்கிறது காரணம், சரிங்களா? ஆகிய விசுவாசிக்கிற உங்களுக்கு அவர் இயேசு கிறிஸ்து விலையேற பெற்றவராக இருக்கிறார். பேதுருவுக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிச்ச வார்த்தையாக இருக்கு. ப்ரெஷஸ், ஆங்கிலத்தில் ப்ரெஷஸ், விலையேற பெற்றவர். அவர் வந்து பேதுரு 8 தடவை தன்னுடைய நிருபங்களில் இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். விலையேற பெற்றதுன்னு சொன்னால், இந்த ப்ரெஷஸ்ன்னு சொன்னால் விலையேறப்பட்டது, விலை மதிப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவும் உயர்ந்த இடத்துல வைக்க வேண்டியது. அத்தகைய ஒரு உயர்ந்த இடத்தை இங்கே பேதுரு இயேசுவுக்கு கொடுக்கிறார். எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடம் ஒரு மனுஷனால் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு நமக்கெல்லாம் தெரியும், கோல்டு, ரத்தனக்கல் அதெல்லாம் ரொம்ப பெருமையாக பார்ப்போம், விலையேற பெற்றது. அதெல்லாம் நம்ம என்ன செய்வோம், ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடத்துல வைப்போம், அதுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்குறனால. சும்மா விலையேற பெற்றதுன்ட்டு லவுஞ்சில் வச்சிட மாட்டோம், வரவேற்பறையில் யாராவது எடுத்துகிட்டு போயிடுவான். அதெல்லாம் ரொம்ப நம்ம மதிக்கிறதுனால கவனமாக பார்ப்போம். இயேசு கிறிஸ்து இவர்களுக்கு விலையேற பெற்றவர், பேதுருவுக்கும் விசுவாசிகளுக்கும், சரிங்களா? ஏற்கனவே 7-6வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை விலையேற பெற்றவர் என்று ஒரு தடவை பேதுரு சொல்லிட்டார். ஆகவே பரிசுத்தாவியினால் வழி நடத்தப்பட்டு பேதுரு இந்த நிருபத்தை எழுதிய பொழுது அவர் ரொம்ப கவனமாக தான் வார்த்தைகளை தெரிவு செய்து இயேசுவை குறித்து பயன்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 26வது அதிகாரம் 18லிருந்து எடுக்கப்பட்ட வசனத்தை 6வது வசனத்தில் பார்க்கணும், சரிங்களா? இதோ தெரிந்து கொள்ளப்பட்டவரும் விலையேறப்பட்டதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சியோனில் வைக்கிறேன். அது வந்து ஏசாயா 26:18லிருந்து எடுக்கப்பட்டது. அங்கேயும் இந்த விலையேறப்பட்டது என்ற வார்த்தை வருவதை பார்க்கிறோம். ஆகவே 2வது தடவையாக 7வது வசனத்தில் அதே வார்த்தையை இயேசுவை குறித்து பேதுரு இங்கே பயன்படுத்துவதை பார்க்கிறோம். ஆகவே எந்த விதமான ஒரு குழப்பமும் இல்லாத வகையில் ரொம்பவும் தெளிவாக இயேசு தனக்கு யார் என்பதையும் அந்த இயேசு விசுவாசிகளுக்கு எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும் என்பதையும் பேதுரு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அவர் விலையேற பெற்றவர், ஹி இஸ் ப்ரெஷஸ். முதல் சமன்ல நான் அதை கேட்டேன், உங்களுக்கு இயேசு யார்? இயேசு மேல நான் அன்பு காட்டுறேன், ரொம்ப பேருக்கு தான் சொல்லுவாங்க அன்பு தான் பெருசா போச்சு. அது ரொம்ப எந்த காரியத்தை நம்ம ரொம்ப பயன்படுத்துகிறோமோ அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்கறது இல்லை. சொல்ல மாட்டோம் இல்லைங்களா? நீ ரொம்ப தோசை சாப்பிடுவீங்க இல்லையா? ஒரு நாள் காலைல பிரேக்ஃபாஸ்ட்னா தோசை தான், ஆனால் இன்னும் சளிச்சு போகாமல் இருக்கிறது தான் பெரிய ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா அவ்வளோ தூரம் அது தொடர்ந்து 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 சாகிற வரையும் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது, ஆனால் சளிச்சு போகாமல் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே எதையும் அதிகமாக நம்ம பயன்படுத்தினா அது பொருளற்றதாகிவிடும். மதிப்பில் சின்ன பிள்ளைங்களுக்கும் சில காரியங்களை நம்ம கவனமாக கொடுக்கணும், ஏன்னா அவங்க மதிக்கணும். நீ அன்பு இன்னைக்கு ரொம்ப சீப்பாக போச்சு. நாய்க்கு காட்டுற அன்பு மனுஷனுக்கு காட்டுற அன்பு மனுஷனுக்கு தெரியுதில்லை இல்லையா? வேதம் அன்பை பற்றி சொல்லுது, ஆனால் அது ரொம்ப பெரிய வார்த்தை. இங்கே பேர் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறார், ப்ரெஷஸ், விலை ஏற பெற்றவர். லாத்தை விட உயர்ந்த நிலையில் இருக்கிறவர். உலகத்தில் வேறு எதுவோடையும் ஒப்பிட முடியாத அளவுக்கு உயர்ந்தவராக இருக்கிறார். அதான் ப்ரெஷஸ்னா அர்த்தம், விலையேறப்பட்டவர்னா அர்த்தம். அந்த அளவுக்கு உயரத்தில் பேதுருவை பொறுத்தவரில் இயேசு இருக்கிறார். அதே அளவுக்கு நமக்கும் இருக்கணும். ஜீசஸ் ஹேஸ் டு பி ப்ரெஷஸ் டு அஸ், மோஸ்ட் ப்ரெஷஸ் பர்சன் இன் த வேர்ல்டு தேன் எனி ஒன். இயேசு கிறிஸ்துவை பற்றி 25 தடவை அந்த ரெண்டு லெட்டர் எழுதியிருக்கிறார் இல்லையா, முதலாவது நிருபம் ரெண்டாவது நிருபம், அதில் வந்து 8 அதிகாரம் இருக்கு. இந்த 8 அதிகாரத்தில் 25 தடவை இயேசுவை பற்றி குறிப்பிட்டிருக்கிற பேதுரு. அப்போ அது எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்து அவர் மேலேயே நினைவாக பேதுருவுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. வேதம் நமக்கு ஏதோ சொல்லுதா இல்லையா, எந்த அளவுக்கு இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். பேதுரு வந்து ஆங்கிலத்தில் சொல்ல போனால் ஒரு கலர்ஃபுல் கேரக்டர்னு சொல்லலாம். சில பேர் இப்போ மனுஷர்களில் பார்ப்போம், மனுஷர்கள் எல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருப்பான், ஒவ்வொரு மாதிரி இருப்பான், அப்படி தான் ஆண்டவர் படைச்சிருக்கேன். சில பேர் பார்த்தா எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பான், எப்போ பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருப்பான். அப்படி பார்த்துருக்குறீங்களா, ரொம்ப சீரியஸாக சிரிக்காமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருப்பான். சில பேர் பார்த்தா அவங்கள பலவிதமான ரசனைகளை அவர் பார்க்கலாம், சிரிப்பாங்க, சீரியஸாக இருக்க வேண்டிய நேரத்தில் சீரியஸாக இருப்பாங்க, அப்படி பலவிதமாக இருப்பான். மனிதர்களோ அப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ பேதுருவுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்க்கிற பொழுது அவன் இயேசுவை ரொம்ப நேசித்தவன், ஆனால் கொஞ்சம் பலவீனமானவன். எந்த நேரத்தில் எண்ணத்தை சொல்லணுங்கிறது ஆரம்ப கட்டத்தில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பேதுருவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அடிக்கடி அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டுருவோம், உணர்ச்சி வசப்பட்டால் மூல வேலைத்தையார். அதனால தான் நம்ம அதிகம் உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லுவோம். இல்லைங்களா, உணர்ச்சி வசப்பட்டால் என்ன செய்யணும் தெரியாது. அப்போ உணர்ச்சிகள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். பேதுரு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவான். அந்த உணர்ச்சி வசப்படுறதுனால அவன் செய்கிற காரியங்கள் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கும். உண்மையிலேயே என்ன பேதுரு செய்ய போகிறான்னு யாராலும் சொல்ல முடியாது. கூட இருக்கிற சீடர்களுக்கு கூட அவன் என்ன செய்வான்னு தெரிய முடியாது. சொல்லக்கூடாத சொல்லக்கூடாதது சொல்லக்கூடாத நேரத்தில் சொல்கிறவனாக இருப்பான். சில நேரம் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி மற்றவங்க சொல்கிறதுக்கு முந்தி பட்டுன்னு அதிக பெரிய காரியத்தை சொல்லிடுவோம். அப்படியான சூழ்நிலைகளையும் வேதத்தை வாசிக்கும். மற்றவங்களும் எப்பவுமே செய்ய தயங்குகிற, செய்ய முடியாத, செய்யவே கூடாத காரியத்தை பேதுரு செஞ்சிருவான். இப்படி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர், ஒரு கலர்ஃபுல் கேரக்டர் பேதுருவை நம்ம பார்க்குறோம். இது அது வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் இருக்கும் இந்த உலகத்தில். முத நாள் முத படம் ஆண்டவரை கேட்டு மனம் திரும்பி விசுவாசித்து உடனேயே எல்லாருமே ஜானோவன் மாதிரி வந்துடுறது இல்லை, இல்லாட்டி ஜான் பனியன் மாதிரி வந்துடுறது இல்லை. அவங்களெல்லாம் பற்றி பார்க்குறோன்னே நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு. எவ்வளோ பெரிய ஞானிகள், எவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் பவுல் வருங்க, ஆனால் ஆரம்பத்தில் கிறிஸ்தவர்களை வதச்சவர்கள். அப்போ எல்லாருமே வாழ்க்கையில் வளர்ந்து 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 தான் முதிர்ச்சி அடையிறது. இப்போ பேதுரு இங்கே அதை எழுதுகிற பொழுது முதிர்ச்சி அடைந்த மனிதன், பெரிய பாஸ்டர், அப்போஸ்டல், அப்போஸ்தலன், பெரிய பாஸ்டர். இப்போ யாருக்கு எழுதினாலும் அவங்களுக்கெல்லாம் பாஸ்டராக இருந்திருக்கிறார், இப்போ பெரிய ஆலோசனைகள் சொல்லுகிறார். இப்போ பேதுருடைய ஆரம்பகால வாக்கையும் எடுத்து பார்த்து இதையும் வாட்சி பார்க்குற பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளோ பெரிய ஞானவான், எவ்வளோ தெளிவாக, அழகாக, அருமையாக அந்த நிருபங்களை எழுதியிருக்கார். அப்படிமா பெந்தகோஸ்தே நாளிலிருந்து பேதுரு ஒரு வாக்கையும் மாறி போச்சு. அது பலவீனமாகவே இருக்கலை, பலவீனமாக இருக்கல, ஆரம்பத்தில் பலவீனங்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் அவனை நல்லா ட்ரெயின் பண்ணி அன்போடு அவனுக்கு செய்ய வேண்டிய புத்திமதிகள் எல்லாம் சொல்லி சொல்லி வளர்த்துருக்கார். அப்பேதுரு தன் வாழ்க்கையில் நிச்சயமாக நினச்சி பார்த்துருப்பான். அந்த நிருபங்களை எழுதுகிற பொழுது கூட அதெல்லாம் அவனுடைய நினைவுக்கு வந்திருக்கும். இப்போ இங்கே பேதுரு ஒரு முதிர்ந்த மனிதனாக பார்க்குறோம், சரிங்களா, நல்ல வளர்ந்த மனிதனாக பார்க்குறோம். அப்படியெல்லாம் வளர்ந்தனால தான் அவனால் சொல்ல முடிகிறது, இயேசு கிறிஸ்து எனக்கு விலையேறப்பட்டவர்னு சொல்ல முடியும். ஹி இஸ் ப்ரெஷஸ். ஏன்னா இயேசுவை பற்றி தான் எவ்வளோ தப்பான காரியங்களை செய்த பொழுதும் சொன்ன பொழுதும் பெரிய காரியங்களை சொன்ன பொழுதும் அன்பு ரொம்ப அதிகமாகி அவருக்கே ஆலோசனை சொல்கிற அளவுக்கு போன பொழுதும் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் அன்போடு கண்டித்து கை தோளில் கை போட்டு அரவணைச்சு சொல்ல வேண்டிய நேரத்தில் அதையும் சொல்லி இப்படியெல்லாம் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கிறானே நீ எங்களோட இருக்காதுன்ட்டு ஓரம் கட்டிடாம 12 பேர்ல இருந்து அப்படிலாம் செய்யாம பலத்து கடைசி ஆண்டவர் தன் சிலுவையில் இறப்பதற்கு முன்பாக கூட பேதரோட பேசுகிறாரு இல்லையா, 3 தடவை நீ என்ன நேசிக்கிறாயா? அம்மா ஆண்டவரை நேசிக்கிறேன். மறுபடியும் அதே கேள்வி, நீ என்னை நேசிக்கிறாயா? அவனுக்கே சுட்டுன்னு அந்த நேரத்திலேயே கொஞ்சம் கோபம் வந்துருது. என்ன நீங்கள் தேக்காவில்லாமல் ஒரே இதை திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? ஏன்னா அது அவனுக்கு தெரியும் எப்படி இந்த கேள்வியை கேட்கறான். அந்த 11 பேர்கிட்ட போய் கேளுங்க, அதை நான் வந்து பலவீனமாக இருந்திருக்கலாம், தப்பு அங்கங்கெல்லாம் செஞ்சிருக்கலாம், சும்மா அடுத்தவன் காதெல்லாம் வெட்டியிருக்கான். ஆனால் அன்பு அதை எப்படி கேட்க முடியும்? ஆண்டவருக்கு நல்லா தெரியும், ஆண்டவருக்கு நல்லா தெரியும் பேதுரு அந்த அளவுக்கு நேசிக்கிறான். அதனால தான் கேட்குறேன், இந்த நேசிக்கிறாயா? நேசித்தால் ஆடுகளை பார்த்துக்கணும், இதே மாதிரி அவங்கக்கிட்ட காட்டு இந்த ஆடுகளை பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு அருமையான கேரக்டர் பேதுரு. அப்போ அந்த பேதுரு சொல்லுகிறான் இயேசுவை பற்றி தனக்கும் மற்ற விசுவாசியும் தன் விசுவாசிகளுக்கு மத்தியும் தன்னையும் ஒருவனாக பார்த்து விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் எப்படிப்பட்டவர், விலையேற பெற்றவர். டு மீ அண்ட் ஃபார் த பிலீவர்ஸ் ஹூ இஸ் ஜீசஸ், இஸ் ப்ரெஷஸ், இஸ் ப்ரெஷஸ். இப்போ நம்ம என்ன கேட்கணும் இங்கே, ஏன் எதுக்காக அந்த அளவுக்கு பேதுருவனுடைய வாழ்க்கையிலே இயேசு விலையேறப்பட்டவராக இருந்தார்? Why is he saying he is precious? ஏன் அப்படி சொல்கிறார்? ஆனால் எப்படி சொல்ல முடியுது, எந்த காரணத்தினாலே இயேசு பேதுருவுக்கு விலையேறப்பட்டவர்? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதை இயேசு பேதுருவனுடைய வாழ்க்கையை வைத்து பார்க்க போகிறோம். முதலாவது, இயேசு பேதுருவுக்கு விலையேறப்பட்டவராக இருந்ததற்கு காரணம் அவன் வைத்திருந்த விசுவாசத்தினால். கிரைஸ்ட் இஸ் ப்ரெஷஸ் டு பீட்டர் பிகாஸ் ஆஃப் இஸ் ஃபெய்த் இன் ஹிம், அவர் மேல் வைத்திருந்த விசுவாசத்தினால். இங்கே விசுவாசிகள் அந்த காங்கிரேஷன்ல இருக்கிறீங்க இன்னைக்கு கால நேரத்தில், நான் எத்தனை பேருக்கு பேதுரு சொல்லுகிறது போல அவர் எனக்கு விலையேறப்பட்டவர்னு உங்களால் சொல்ல முடியுமான்னு தெரியாது. ஏன்னா ஒருத்தரையும் எலும்பி நின்று சொல்ல வைக்க போகிறதில்லை, கையோர்த்து சொல்ல போகிறதில்லை. ஆனால் நீங்கள் கேட்டு பார்க்கணும், இயேசு எனக்கு விலையேறப்பட்டவரா? சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு அது கஷ்டமாக இருக்கும். ஏன்னு சொன்னால் நீங்கள் இன்னும் இயேசு கிறிஸ்துவை மனம் திரும்பி விசுவாசிக்கல, விசுவாசிக்காதவங்க இருப்பீங்க. இன்னும் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பி அவர் மேல் நீங்கள் விசுவாசத்தை வைக்கலை, அவருடைய சீடராக இன்னும் அவரை பின்பற்றும் நிலையை நீங்கள் அடையலை. யோவான் 3 அதிகாரத்தில் சொல்லுகிறது போல இயேசு நிக்கதேமுக்கு விளக்கின அந்த மறுபிறப்பு Born again experience உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அந்த புதிய பிறப்பாகிய அந்த ஜீவனை விதைக்கின்ற காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்யல. நீங்க இயேசு கிறிஸ்துவை இன்னும் விசுவாசிக்காமல் இருக்கிறீர்கள். அப்படி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா ஜீசஸ் இஸ் ப்ரெஷஸ் டு மீன் சொல்ல முடியாது, கஷ்டம் சொல்ல முடியாது. ஆனா பேதுரு அப்படி சொல்லுகிறான், விசுவாசிகளும் அப்படித்தான் சொல்லணும் சொல்லுவாங்க. ஏன் என்று சொன்னால் பேதுரு இயேசுவை நம்பினான். இப்ப இயேசுக்கு பேதுருவனுடைய மனம் திரும்புதல் நம்முடைய மனம் திரும்புதல் ரெண்டையும் பார்க்கிற பொழுது வித்தியாசமான, ஏன் நம்ம இயேசு வாழ்ந்து மறித்து உயிர் தெழுந்த பிறகு அந்த காலகட்டத்தில் பிறந்து அவரை பற்றிய வாழ்க்கை வரலாறு போதனைகளை வேதத்தில் வாசித்து அவரை விசுவாசித்திருக்கிறோம். ஆனால் பேதுரு இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவரோடு வாழ்ந்தவர். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது எல்லாருக்கும் உடனடியாக அவரை ஏற்றுக்கல, ஏற்றுக்கிட்டாங்களா? ஒருதான் இயேசு, ஒருதான் ஜீவனுள்ள ஒரே தேவன் இந்த உலகத்துக்கு வந்திருக்கார். இல்லை, பெரும்பாலானவர்கள் அவரை வெறுத்தாங்க, அவர் சொன்னதெல்லாம் பிடிக்கல. பரிசேயர்களுக்கும் யூதர்களுக்கும் பிடிக்கவே இல்லை. ஆனால் பேதுரு அப்படிப்பட்டவர்கள் ஒருவனாக இருக்கவில்லை. ஏனென்றால் அவன் ஒரு யூதன், பேதுரு ஒரு யூதன், மேன்பிடிக்கிற வேலை செய்துக்கிட்டு இருந்தாலும் சில நேரம் நம்ம பிரச்சனைகள்லாம் அவனை பார்க்கறது. அவன் ஃபிஷர்மேன், மீன் பிடிக்கிறான். உடனே படாமல் நமக்கு என்ன ஞாபகம் வரும், நம்ம ஒரு மீன் பிடிக்கிறான். அப்போ மீன் பிடிக்கிறவன் பார்த்தா அவங்க குடிசையில் வாழ்கிறாங்க, அவங்க ஒருத்தன் ஸ்கூலுக்கே போயிருக்கிறான், ரொம்ப கம்மியாக இருப்பான். மீன் பிடிக்கிறத தவிர அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. கல்ச்சரும் கொஞ்சம் அடிமட்டத்தில் இருக்கும். இப்படியெல்லாம் பார்த்துட்டு பேதுரு அப்படி தான், அவன் ஸ்கூலுக்கு போகலை, படிக்கலை, ஒன்றும் தெரியலன்னு கற்பனை பண்ணிடுது. ரொம்ப தப்பு. வேதம் அப்படி படிக்கக்கூடாது, வேதம் அப்படி படிக்கக்கூடாது. அன்னைக்கு மீன் பிடித்த யூதன் பழைய ஏற்பாட்டில் ரொம்ப படிச்சிருந்தான். ஏன்னா யூதர்கள் சிறு வயதுலேருந்தே அவங்க பழைய ஏற்பாட்டை ரொம்ப போதிப்பான், ரொம்ப போதிப்பான். பழைய ஏற்பாடு அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். மீன் பிடித்தவனாக இருந்தாலும் மூளை இல்லாதவன் நம்ம நினைக்கிறக்கூடாது. மீன் பிடிக்கிறவன் ரொம்ப மூளை இருக்கு நம்மளை விட. நமக்கு மீன் பிடிப்போன்னு ஒரு நெட்டை கொடுத்து போட்டில் விட்டால் என்ன செஞ்சிட்டோம், வெறுங்கையோடு வந்து நிற்போம். ஏன்னா அதை வச்சுருந்தா நெட்டு போட்டு கடையில் போட்டால் மட்டும் மீன் வந்துடுமா, எங்கே போடணும்னு தெரியணுமா இல்லையா? எந்த நாளில் எந்த நேரத்தில் எங்கே போடணும்னு தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும் அது. இல்லாட்டியும் அவ்வளோ அவங்களால் மீன் பிடிக்க முடியாது. அதான் நடராத்திரிலேயே போயிட்டு விடியறவனே இருந்துட்டு எல்லாம் பிடிச்சிட்டு வருவாங்க இல்லையா காலையில். பேதுரு வந்து புத்திசாலி முட்டாள் நினைக்கிறாங்க. பழைய ஏற்பாடு நல்லா தெரிஞ்சேன். பழைய ஏற்பாடு சொல்லுது வரப்போகிற இயேசுவை குறித்து, மேசியா மெஸ்ஸாயான ஆங்கிலத்தில் சொல்லுது, மேசியா இஸ் கோயிங் டு கம். பழைய ஏற்பாடு பூரா அவரை நோக்கி பார்க்கிறது. எங்க இருந்தாலும் ஆரம்பிச்சு ஆதியாகமம் 3:15 ஆரம்பிச்சிருச்சு. பாவம் உலகத்துக்கு வந்த உடனேயே அந்த பாவத்துக்கு எப்படி முடிவு கட்ட போகிறோம் என்பதை ஆண்டவர் அந்த விளக்கப்படுத்துகிறார். சாத்தானுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறதும் அங்க சொல்லப்பட்டு விட்டது. ஆதியாகமம் 3:11 அதுலயே இருந்து பார்த்தா அத்தனை தீர்க்க தரிசிகளும் இயேசுவை பற்றி மேசியான்னு சொல்றாங்க, வரப்போகிறார். எல்லாம் அவர் நோக்கி பார்க்கிறது, புதிய ஏற்பாடு அவரை நோக்கி போகிறது. ஆனால் நம்ம வந்து போன இயேசுவை பற்றி வாசிக்கிறோம். அப்போ பேதுருவுக்கு அந்த வரப்போகிற இயேசுவை குறித்து பழைய ஏற்பாடு சொன்னதெல்லாம் தெரிஞ்சது. அந்த வரப்போகிற இயேசுவுக்கு பாதை அமைத்து கொடுப்பதற்காக எலியாவை நினைவுபடுத்துகின்ற உருவத்திலும் போதனையிலும் வந்த மனிதன் தான் யோவான் ஸ்நானம். அவன் வந்து அதிரடியாக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் என்ன நம்புன்னு சொல்ல, யோவான் வரப்போகிற மேசியா நான் சிறுகணும் அவர் பெருகணும், அவருடைய பாதரட்சைகளை கூட தொடுவதற்கு பாக்கியம் அல்ல இந்தவன் அல்ல அப்படின்னு இயேசுவை பற்றி சொல்லுகிறான். There comes the Lamb of God. அதோ வருகிறார் தேவ ஆட்டுக்குட்டியானவர் அப்படின்னு காட்டினவன் யோவான். மேசியாவை பத்தி சொன்ன கடைசி ப்ராஃபட், கடைசி தீர்க்க தரிசி இயேசுவுக்கு முன்பு வந்தது யோவான் ஸ்நானன். பழைய ஏற்பாடு பூரா இயேசுவை பற்றி காட்டுகிறது. அப்ப அந்த வரப்போகிற இயேசுவை விசுவாசித்து வளர்ந்தவன் பேதுரு. அவனோட அவனுடைய சகோதரன் ஆண்ட்ரூ, அவனும் கூட, அவங்க ரெண்டு பேரும் நம்பியிருந்தான். அதனால தான் அவங்க என்ன யாருக்கு செய்தாங்க, யோவான்ஸ்நானனுடைய பேச்சு ரொம்ப ஆர்வத்தோட கேட்டாங்க. அப்ப யோவான்ஸ்நானன் தே கம்ஸ் பிஹோல்ட் தி லேம் ஆஃப் காட்னு சொன்ன உடனே அவரை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ரெண்டு பேர், பேதுருவும் அவனுடைய சகோதரனாகிய அன்றுவும். ஆகவே அவனுக்கு வரப்போகிற இயேசுவை பற்றி நம்பினான், அதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டான். அவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி ரொம்ப பேசியிருப்பாங்க, சரிங்களா? அது மட்டுமல்ல, அந்த வரப்போகிற இயேசுவுக்காக, மேசியாவுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். அந்த ரொம்ப பேரை அதுக்காக காத்திருந்த பொழுதும், அந்த இயேசு பிறந்து அவர்களுக்கு மத்தியில் வந்த பொழுது அவர்களால் நம்ப முடியவில்லை. இந்த பரிசேயர்கள் நம்பினாங்க வரப்போற இயேசுவை, ஆனா இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா பேதுருவுக்கும் அவனுடைய சகோதரனுக்கும் அந்த பிரச்சனையே இல்லை. அந்த வந்த இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். மேசியா இவர் தான், அந்த மேசியா என்பதை அடையாளம் கொண்டு இருந்தார்கள். ஆகவே பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பாக, பரிசுத்த ஆவியானவர் பகிரங்கமாக கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே, புதிய ஏற்பாட்டு நூல்களெல்லாம் எழுதி முடிப்பதற்கு முன்பாகவே, இந்த வரப்போகிற மேசியாவை நம்பி காத்திருந்தவர் பேதர். அவர் வந்த பொழுது அவரை விசுவாசித்தார். வித்தியாசம் இருக்கா இல்லையா? நாம விசுவாசித்த முறையும், விசுவாசம் ஒண்ணுதான், ஆனா அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறது. யோவான் 1:32 32 வரையும் பார்த்தா அங்க நமக்கு சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது பாருங்க, 1:32 யோவான் சாட்சியாக அவன் சொல்லுகிறான், ஆவியானவர் புறாவை போல் வானத்திலிருந்து அவர் மேல் இறங்கினதை கண்டேன், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார், அந்தப்படி நான் கண்டு இவரே தேவகுமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றார். மறுநாளில் யோவானும் அவனுடைய சீடர்கள் 2 நிற்கும் பொழுது, யோவான் ஸ்நானம் 2 நடந்து போகிறதை கண்டு இவர் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீடரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். விசுவாசம், ஏற்கனவே பழைய ஏற்பாடு தெரிஞ்சது, யோவான் ஸ்நானன் மூலமாக வரப்போகிற மேசியாவை பற்றி கேட்டு நம்பி இருந்தார்கள். இவர்தான் அந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று யோவான் ஸ்நானன் காட்டின பொழுது எந்தவித கேள்வி முறுமுறுப்பு இல்லாமல் அவரை பின்பற்றி சென்றார்கள். இயேசு திரும்பி என்ன பார்க்கிறார், 38 அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்னை தேடுகிறீர்கள், என்ன தேடுகிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ரபி, அதாவது போதகரே, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். 39 அவர் வந்து பாருங்கள் என்று சொன்னார். கம் அண்ட் சீ. அவர் வந்து அவர் தங்கி இருக்கிற இடத்தை கண்டு அன்றைய தின அவரிடத்தில் தங்கினார்கள். பிறகு பார்க்கிறோம், 40 யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா, அன்று அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். பின்பு அவனை இயேசுவிடத்திலே கூட்டி கொண்டு வந்தான். அந்த நாளிலிருந்து அவன் இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்து விட்டான். சீமோன், இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், யோனாவின் மகனாகிய சீமோன், யூ ஆர் சைமன் த பாஜ் யோனா, நீ கேபா என்னப்படுவாய், அப்படின்னா பீட்டர், பேதுரு என்னப்படுவாய் என்று இயேசு அவனை பார்த்து சொன்னார். அருமையா அவனுடைய மனந்திருப்புதோ விசுவாசம் ரொம்ப எளிமையா சிம்பிளா நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏற்கனவே கேள்விப்பட்டு நம்பி இருந்த காரியங்கள் அதையெல்லாம் தொடர்பு படுத்தி இயேசு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த காலத்தில் அவரை அவர்கள் விசுவாசித்தார். இன்னொரு இடம் நம்ம லூக்கா 5 பார்க்கிற பொழுது அவனுடைய விசுவாசத்தை பற்றி இன்னும் மேலே தெரிந்து கொள்ள முடிகிறது. லூக்கா 5:1-8 உள்ள வசனங்கள் நான் எல்லாம் முழுசாக வாசிக்க போறதில்லை. இந்த இடத்துல என்ன பார்க்குறோம், கெனேசரேத் கடலுக்கு பக்கத்தில் இயேசு பிரசங்கம் பண்ண வந்திருக்கிறார். Jesus came to preach and teach in the lake of Nazareth. அப்ப அந்த இடத்துல மக்கள் நிறைய திரளா கூடி வந்திருந்தாங்க இயேசுனுடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக. அப்படி அவரிடத்து நெருங்கி முட்டி மோதிக்கிட்டு வந்தா கஷ்டம், ஒரு கண்ட்ரோல் வேணும் கூட்டத்தில். அப்ப என்ன நடக்குது, இயேசு கடற்கரையில் ரெண்டு படகு இருக்கிறத பார்த்த, மீன் பிடிக்கிறவங்க எல்லாம் படகுல இருந்து இறங்கி வலைகளெல்லாம் சரி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அந்த படகுகளில் ஒன்றில் அவர் ஏறினார், அது சீமோனுடையது, அதாவது பேதுருடைய படகு, அதில் ஒன்றில் அவர் ஏறி அவர் என்ன கேட்டார், அந்த கரையிலிருந்து கொஞ்சம் தண்ணி பக்கமாக கொஞ்சம் தள்ளுன்னு கேட்டுக்கிட்டார். அப்போ அந்த மக்கள் எல்லாம் ரொம்ப கூட்டமாக நிறங்கி கடையில் கரையில் வந்துருக்கிறாங்க. இயேசு படகுல ஏறி அதில் உட்காந்துக்கிட்டார். நான் என்ன அந்த கூட்டம் சமாளிக்க முடியும், இப்போ அந்த கூட்டம் கடற்கரையில் வந்து தண்ணி வரையும் வந்து நின்றுச்சு, அதுக்கு மேலே போக மாட்டாங்க, எல்லாம் தண்ணியில் போயிடுவாங்க. ஆகவே ஆண்டவர் படகுல உட்கார்ந்துக்கிட்டு அவர் போதகம் பண்ணுகிறார். அப்போதகம் பண்ணி முடிந்த பிறகு நாலாவது வசனம், ஆழத்திலே அந்த போட்டை ஆழத்தில் கொண்டு போயிட்டு மீன் பிடிக்கும்படியாக உங்கள் படகுகளை போடுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, சீமோன் முட்டாள் இல்லைங்கிறதுக்கு நம்ம இங்க பாக்குறோம். சீமோன் என்ன சொல்றான், ஐயரே ஐயா, ரா முழுசும் நாங்க பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கல, நாங்களாம் ஏற்கனவே மூணுலாம் மீனுக்கு பிடிக்கலாம் போயிட்டு ஒண்ணுமே சரி வரல, ஆனா இப்ப பிடிஞ்சி எல்லாம் போயிருச்சு, இந்த நேரத்துல வலைய போட சொல்றீங்க, ஏன்னா ஒருத்தனும் செய்ய மாட்டான், நீ ரெஸ்ட் பண்ணிட்டு வலையெல்லாம் கரையிலேருந்து வலையெல்லாம் சரி பண்ணி அதெல்லாம் பழையபடி மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க போய் தூங்குவான், ஏன்னா நடராத்திரியில் பழையபடி போகணுமா இல்லையா, அதான் அவங்க வளமையாக செய்கிறது. ஆனால் ஆண்டவர் இங்கே செய்ய சொல்கிறது வளமைக்கு மீறியது. அப்போ அப்போ சீமோன் என்ன சொல்கிறான், சரி நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியல, ஆனாலும் நீங்கள் சொல்லிட்டீங்க போடுறோம். விசுவாசிங்க இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருக்கணும். நமக்கு விசுவாசிகள் நம்ம ஊர்ல என்ன, எதுக்கும் கேள்வி தான், ஏன் செய்யணும் எதுக்கு செய்யணும், முரண்பட்டுக்கிட்டே இருக்குது, அது பலவீனம். இயேசுடைய சீடர்கள்லாம் அந்த மாதிரி இருக்கு, பேதருக்கும் பலவீனம் இருந்துச்சு, ஆனா எப்போ அவர் சொன்னா செய்ய ரெடியா இருக்கிறார். அந்தபடியே அவர்கள் செய்து, இயேசு சொன்னபடியே செய்து செய்தார்கள். இங்கதான் பெரிய அதிசயம் நடக்குது, வாழையெல்லாம் கிழிஞ்சு போகிறதுக்கு தக்கதா மீன் இழுக்க முடியல, ஏன்னா மீன் பிடிச்சா எனக்கு தெரியும், மீன் பிடிக்கிற ஒருத்தன் போறதில்ல, தனியா சில பேர் போவான். இப்ப மீன் ரொம்ப போச்சு, வாழையெல்லாம் இழுத்து பார்த்தா இழுக்க முடியாது, பாறாங்கல் எதுவும் வலைக்கு போயிடுச்சோ அப்படின்னு யோசிக்க உடனே என்ன செய்யறான், மற்ற படகெல்லாம் இருக்கும்ல அந்த படகுக்காரங்கெல்லாம் கிட்ட வரும்படி ரொம்ப சத்தம் போட்டு எல்லாம் வந்து உதவி செய்யும்படி அவங்களும் வந்து இழுத்தாங்க, எல்லாம் சேர்ந்து இழுக்கிறாங்க. இப்போ இழுத்தா உண்மையிலேயே பாறாங்கல்லாம் இல்லை, என்ன ரெண்டு படகும் நிரம்பி ஆள் நிற்க முடியாத அளவுக்கு மீன் ரொம்ப போச்சு. இங்கதான் பேதுருடைய விசுவாசத்தை நம்ம பார்க்குறோம், ஏன் அவன் இயேசு ஏன் அவனுக்கு ப்ரெஷஸ், விலையேறப்பட்டவர். இங்கே பார்க்கும் என்ன பார்க்கும், அந்த திரளான மீன்களை பேதுரு பார்த்து, பேதுரு கண்டு, சீமோன் பேதுரு கண்டு எட்டாவது இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். அதை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்க போறீங்க, இவ்வளோ பெரிய அதிசயம் நடந்துருச்சு, இவ்வளோ பெரிய அதிசயம் நடந்துருச்சா இல்லையா. அப்ப என்ன சொல்றான், மாஸ்டர் இயேசுவை பார்த்து, he fell down at Jesus's feet, depart from me, I am a sinful man, O Lord. ஆண்டவரேங்கிறான், என்னோட போயிருங்க, ரொம்ப பாவியான மனுஷன். இது இந்த வார்த்தைகள் வந்து நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடாது, போயிருங்க, உங்களை பிடிக்கலன்னு நம்ம நினச்சிக்க கூட, ஏன்னா அப்படி தான் இருக்குது, அப்படி வாசிக்கிற பொருள் வேதம் வாசிக்கிற நேரம் ஆராய்ந்து வாசிக்கும், என்னை விட்டு போயிருங்க, ரொம்ப பாவியான மனுஷன், அதோட தொடர்பு படுத்திப்பான். அவன் இயேசுவை அந்த இடத்துல சாதாரண மனுஷனா பார்க்கல, அவனுக்கு ஏற்கனவே தெரியும் மேசியா, தி சன் ஆஃப் காட். ஆனால் இயேசுவினுடைய பரிசுத்தத்தை அவருடைய குணாதிசயங்கள், ஆண்டவருக்கே உரிய குணாதிசயங்கள் சரிங்களா, the perfections of God, அவருடைய குணாதிசயங்களை பற்றி சொல்லுவோம். நீதியானவர், முழு பரிசுத்தம் உள்ளவர், பகரில் பாவமே நிற்காது, முழு நீதியானவர், கிருபையின் ஆண்டவர், full of grace, all powerful, சர்வ வல்லவர். அது படிச்சு பார்க்கணும், சர்வ வல்லவராக இருக்கிறாருங்கிற சாவரினிட்டி ஆஃப் காட் ரொம்ப பேருக்கு அது தெரியாது, படிக்கிறது இல்லை. சர்வ வல்லவர் எல்லாவற்றையும் ஆண்டு படைத்து ஆண்டு கொண்டு நடத்துகிற தேவன், முழுஞான வாணி, முழுஞானம் கொண்டவர், ஆல் வைஸ் காட். நம்ம யானெல்லாம் அதை கிட்ட அடிக்க முடியாது, இதெல்லாம் அவன் பார்க்கணும். அதாவது கர்த்தரே தனக்கு முன்னால் நிற்கிற பொழுது ஒரு விதமான நன்மையும் இல்லாத பாவியாகிய நான் அவர் பக்கத்தில் நின்று இதெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, தகுதி இருக்கு, தாழ்மைன்னா இதுதான் சொல்றேன். நம்ம ரொம்ப பேருக்கு ஈமகட்டி நல்லா தெரிஞ்சிருக்கும், பேர் தெரியும் தாழ்மை அப்படின்னு, அர்த்தமே தெரியாது, அர்த்தமே தெரியாது. நம்ம தாழ்மைன்னா என்ன நினைக்கிறது, இந்த ஜெயலலிதா இருந்தப்ப காலில் வந்துக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா, அதுதான் தாழ்மை. காரில் ஏறி சும்மா கார் போகிற நேரம் கூட எல்லாம் அப்படியே இருந்து அந்த கும்பிடு போட்டுக்கிட்டு இருக்கிறது, இதுதான் தாழ்மைன்னு பார்க்குறேன். தாழ்மையெல்லாம் சும்மா உருவத்தில் அதில் இருந்து போயிடல, இவங்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடச்சி அந்த மனுஷன் எல்லாம் வைக்கிடுவாங்க பயத்தில், போலித்தான் தாழ்மை. இங்கே இருக்கணும், மறுபிறப்பு, புதிய வாழ்க்கை, ஜீவனுள்ள வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்குற பொழுது தாழ்மையை கொடுப்பார். அந்த தாழ்மையை கட்டி காக்கணும், அந்த தாழ்மையில் வளரணும். பாவிகளுக்கு தாழ்மை வராது, ஆண்டவர் அறியாதவர்களுக்கு தாழ்மைக்கு அர்த்தமே தெரியாது. ஆண்டவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு தாழ்மை ரொம்ப அவசியம், இது தாழ்மை, இது தாழ்மை. அவன் என்னத்தை பார்க்குறான், ஆண்டவர் செய்த அந்த சர்வ வல்லவராகிய தேவன் செய்த அந்த பெரிய காரியத்தை பார்த்து தன்னுடைய பாவத்தை பார்க்கிறான். கோலுக்கு ரொம்ப பேர் ஆலயத்துக்கு வர்றாங்களா அன்னைக்கெல்லாம் வந்து என்ன அவங்க சேர்ச்சு பிரம்ம காணா, மொத டிஸ்குவாலிஃபிகேஷன், இது சேர்ச் இல்லைங்கிறதுக்கு மொத டிஸ்குவாலிஃபிகேஷன். ஊரில் இருந்தவெல்லாம் கிறிஸ்தவன் சொல்கிறாங்கலாம் பார்க்குறேன்னா பிரம்மம் இல்லை பார்த்தியா, எப்படி சபையாக இருக்க முடியும், நாலஞ்சு பேர் முன்னுக்கு இருந்து ஒவ்வொருத்தர் மாற்றி ஒருத்தர் பாட்டு பாடி இருக்கணுமே பாடலையே, அது எப்படி சபையாக இருக்க முடியும், ஒரு கிட்டார் இல்லை வயலின் இல்லை, எப்படி சபையாக இருக்க முடியும். ஆனால் இது அதான் சபைக்கு அர்த்தம் அடையாளம். அப்போ எதுக்கு வாரீங்க, என்டர்டெயின்மெண்ட். இப்போ உனக்கு வந்து சினிமா கொட்டகைக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியல, ஒரு பாப் கான்சர்ட்டுக்கும் சபைக்கு வித்தியாசம் தெரியல, அதனால தான் அந்த திமுறு அதெல்லாம் கேட்க வைக்கணும். என்ன இல்லை, தாழ்மை இல்லை, முக்கியமான உன்னோக்கு இல்லை, தேவ பயம் இல்லை, the fear of God. ஆலயத்தில் இருக்க வேண்டியது fear of God. ஏன், ஆலயம் தேவனுடைய பிரசன்னத்தை அங்கே பார்க்கும், அதுக்கு தான் வரும், know the presence of God. நீங்கள் எல்லாம் இருந்து எல்லா டிராமாவும் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவர் இல்லாட்டி என்ன ஆகுது, எதுவும் இருக்கா இல்லை. பாலயத்துக்கு வாழ நேரம் நம்ம மனதை உருமணப்படுத்தி இருதயத்தை சரியான விதத்திலே வைத்து சரீரம் இருதயம் எல்லாம் அந்த தேவ பிரசன்னத்தை அறிந்து கொள்ளவும் அந்த தேவ பயத்தோடையும் வருகிற பொழுது தான் ஒரு விசுவாசி ஆராதனைக்கு வார். அது இல்லை, தேவ பயமே இல்லை, அதனால தான் எல்லா இடமும் டிராமா. ராமா இருக்கிற வரையும் அவங்க இருப்பாங்க, ராமா முடிஞ்ச பிறகு அவங்க போயிட்டு உலகம் இருக்கிறபடியே இருந்துட்டு போயிடுவாங்க. நான் இங்கே என்ன பார்க்குறோம், தேவ பயம். தேவ பயம் இருந்தால் மனுஷன் தன்னுடைய நல்லா உணர்ந்து வருவான். நம்மளாம் ரட்சிக்கப்பட்ட பாவிகள், அதாவது விசுவாசிகளுக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா, ரட்சிக்கப்பட்ட பாவிகள், சேவ்ட் சின்னர்ஸ். பாவம் இன்னும் இருக்குது, பாவம் இல்லாட்டி தான் பரலோகத்தில் இருப்பவன், அங்கே மட்டும்தான் பாவம். நமக்குள்ள த ரிமைனிங் சின் இருக்குது, அதோட தொடர்ந்து போராடணும், அதை நம்ம ஆளணும், அதை ஒரு கட்டுக்குள்ள வச்சுக்கணும். அப்ப கிறிஸ்தவன் விசுவாசி எப்பவுமே அவன் தன் நிலை உணர்ந்தவன். ஐ அம் எ சின்னர். பால் தன்னை பத்தி என்ன சொல்றாரு, பவுல், த வர்ஸ்ட் சின்னர், சீஃப் ஆஃப் சின்னர்ஸ், ஓகேங்களா, பாவிகள்லயே பெரிய பாவம். வேதம் தெரியாதவங்க தான் தப்பா பார்த்து இந்த மனுஷனை பாருங்க, தப்பிச்சு ரட்சிப்படைஞ்ச பிறகு இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு ஆலோசனை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சில பாஸ்டர். இல்லையா? ஆனா பாவம் சீஃப் ஆஃப் சின்னர்ஸ். அதே தான் சொல்றான் வேற லாங்குவேஜ்ல, ஐ அம் எ சின்ஃபுல் மேன். ஏன் பரிசுத்தத்துக்கு முன்னுக்கு எப்படி நிக்க முடியும்? மோசேக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்த பொழுது செடியை பார்க்கறான், செடி எரியுது, ஆனா அவியாம இருக்குது, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது, செடியும் அப்படியே இருக்குது. எங்கேயா பார்த்துருக்கீங்களா? பார்க்க முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்ற, கிட்ட வராது, காலணிகளை அகற்றி விட்டு வா. ஏன் இது நான், ஏன் ஆனால நீ எனக்கு முன்னுக்கு வர்ற பொழுது தாழ்மை வேணும், தேவ பயம் வேணும், ரெண்டையும் உணர்த்துக்கிறாரா இல்லையா? சபையில் அதான் இருக்கணும். குறைஞ்சு சபை ரொம்ப மோசம். இந்த காலத்து பெந்தகோஸ்தே சபைகள் மாறுது, காஸ்மெடிக் சபைகள் மாறுது, ஒரே குழப்பமா இல்லையா? எதை தொட்டாலும் குழப்பம், எதை கொட்டாலும் குழப்பம். அதனாலதான் அவங்களை சரி பண்றதுக்காக பவுல் அதெல்லாம் எழுதுறாரு, லெட்டர்ஸ்லாம் எழுதி அனுப்புற. ரொம்ப மோசம். ஆராதனைக்கு வந்தா நீங்க பண்ற அநியாயம் பொறுக்கா. பவுலுக்கு என்ன சொல்ற, ஒரு புறஜாதிக்காரன் அண்ணியே உங்க மத்தியில வந்தா உன்னெல்லாம் நீ செய்யறதெல்லாம் பார்த்துட்டு இது பைத்தியகார ஆஸ்பத்திரின்னு சொல்லிடுவாங்க. ஏ அப்படின்னு ஏ மே மூளை இல்லாதவங்க செய்யற காரியத்தெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறீங்க. இப்போ அவன் வந்தால் என்ன எதிர்பார்க்குறாரு? அப்படி புரட்சாதிக்காரன் வந்தால் என்ன, அந்த இடத்துக்கு வந்து என்ன எத்தனையோ கோயிலெல்லாம் பார்த்துருப்பான், அவன் பார்க்காத ட்ராமாவாக இருக்குது, நீங்கள் அவனுக்கு ட்ராமா காட்டப்படணும். அவன் எல்லா ட்ராமாவும் பார்த்து சலிச்சு வேணான்னு போய் ஆண்டவர் வேணும் எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு சபைக்கு வரான். அப்படி வந்தால் அவன் நம்மளெல்லாம் பார்த்து என்ன பார்க்கணும், எல்லாம் பார்த்து செய்கிற காரியமெல்லாம் பார்த்துட்டு ஐயோ அதெல்லாம் வித்தியாசமாக இருக்குதே, என்னென்னமோ பார்த்துருக்குறோம் வாழ்க்கையில். அப்படிலாம் பார்த்து நம்ம செய்கிற காரியங்கள், நம்முடைய ஜெபம், நம்முடைய பேச்செல்லாம் அவருக்கு என்னத்த நினைப்படுது, கர்த்தர் இங்கு இருக்கிறார்னு சொல்லி மோகம் குப்புற உழுவானா. சபைக்கு ஒரு அவிசுவாசி வந்தா நம்முடைய செய்கைகள், பேச்சு, நடத்தை எல்லாம் அவனை முகம் குப்புற விழுந்து ஆண்டவர் இங்கே இருக்கிறார்னு சொல்ல வைக்கணும். பார்க்கலையே ஒருத்தனையாவது, அப்படி ஒருத்தனையாவது நம்ம பார்க்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம், நம்ம எங்க இருக்கிறோம்னு காட்டுது. சபையில் அதுதான் இருக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வைக்கிறதாக இருக்கும். ராமா அது காட்டுமா? காட்டாது. ஆகவே இங்க என்னதை பார்ப்போம், அப்பனுடைய ஜபத்துல பாவம் மன்னிப்ப கேட்கிறோம், எங்களுடைய ஜபங்கள்ல பேச்சுல தேவ பயத்தை பார்க்கிறோம். அதான் அவன் பார்த்து இப்ப இங்க தேவ பயம், உண்மையான தேவ பயம், விசாச கண்டு பயப்படுறது இல்ல, தேவ பயம். அதுதான் அவனை சொல்ல வைக்குது, நான் பாவியான மனுஷன், எப்படியா எனக்கு நீங்க கிருபை காட்ட முடியும், ஒரு கிருபைக்குமே தகுதி இல்லாதவனாக இருக்கிறேனே, இவ்வளவு பெரிய தேவன், எல்லா பூரணமான குணாதிசயத்தை கொண்டிருக்கிற நீங்க எங்க பக்கத்துல இருந்து எங்களுக்கு இப்படி செய்யறதுக்கு நாங்க என்ன தகுதி இருக்கு? அதுதான் சொல்றான், அதுதான் சொல்ற நிலையை உணர்கிற விசுவாசம். அது அதான் விசுவாசம், உண்மையான விசுவாசம். இன்னும் பல பகுதிகளுக்கு போகலாம் அவனுடைய விசுவாசத்தை பார்க்க. மத்தேயு 16 இன்னொரு வசனம், இன்னொரு வசன பகுதி, அங்க வந்து ஆண்டவர் எல்லாம் பார்த்து மத்தேயு 16:13-15 வரையும் பார்க்கிற பொழுது சீசரியா பிலிப்பாய் அந்த ஏரியாவுக்கு போய் நான் என்னை பத்தி மக்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்கிறேன். அப்ப அவருடைய சீடர்கள் வந்து சொல்றாங்க, சில பேர் சொல்றாங்க நீங்க யோவான் ஸ்நானன், சில பேர் சொல்றாங்க நீங்க எலியா தீர்க்கதரிசி, சில பேர் எரேமியா தீர்க்கதரிசிகள் ஒருத்தர் சொல்றாங்க. சரி, அவங்களாவது அந்த அளவுக்கு பரவாயில்ல, ஒரு தீர்க்கதரிசியா பாரு. சில பேர் இன்னும் மோசமா சொல்றாங்க, போதகரே என்ன சொல்றாங்க, ஆண்டவரே பாருங்க, சன் ஆஃப் மேன், தேவகுமாரன் வந்து பாவிகளோடு இருந்து சாப்பிட்டு இருக்கிறார். ஆகவே அவர் பெருந்து இனிக்கார், குடிகாரன் அப்படின்னு சொல்றாங்க. டாக்ஸ் கலெக்டர்ஸ், டாக்ஸ் எல்லாம் சேர்க்கிறவங்களோட ஃப்ரெண்டா இருக்கிறார். ஆனா யூதர்களுக்கு அவங்கள பிடிக்காது, ஏன்னா எல்லாம் டாக்ஸ் வாங்கி ரோமருக்கு கொடுக்குறாரு சகையு மாதிரி. அப்ப கீழ்ஜாதிக்காரனோடலாம் சேர்ந்துருக்கான், தப்பா பேசுறான். அப்புறம் இன்னும் ரொம்ப மாசம் மார்க் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்க்க போனா, he is a blasphemer, ரொம்ப மோசமா தோசனம் சொல்லுகிறவர். ஆனா இயேசு மத்தேயு 15வது அதிகாரத்தில் 16வது அதிகாரம் 15வது வசனத்தில் சீடர்களை பார்த்து கேட்கிறார், who do you say that I am? நீங்க என்ன சொல்றீங்க என்ன பத்தி? யார் முதல் பதில் சொல்லுவான்? அந்த கேள்வி சின்ன பிள்ளைங்க கிட்ட கேட்டா சண்டே ஸ்கூல் கிளாஸ்ல, சீடர்கள் யார் எப்போ முதல்ல பதில் சொல்லுவான்? தினம் பட்டுன்னு சொல்லிடுவான், பேதுரு. மத்தையெல்லாம் எல்லாம் கொஞ்சமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் உனக்கு அதெல்லாம் இல்ல, பட்டுன்னு என்ன சொல்றான், யூ ஆர் த கிரைஸ்ட், த சன் ஆஃப் த லிவிங் காட். அவ்வளவு இயேசுவை பற்றிய இறையியலும் ஒட்டு மொத்தமா அந்த வார்த்தைகள்ல இருக்கு. யூ ஆர் த சன் ஆஃப் காட், யூ ஆர் த கிரைஸ்ட், மேசியா, வரப்போகிற மேசியா நீங்க வந்திருக்கிறீங்க. த சன் ஆஃப் த லிவிங் காட், ஜீவனுள்ள தேவனுடைய ஒரே குமார். ஆண்டவர் அவங்க அந்த நேரத்தில் சொல்றார், சிமோனே, மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா இந்த ஞானத்தை உனக்கு கொடுத்துருக்க. என்னது அது? மறுபிறப்பு, ரட்சிப்பு பரலோகத்துல இருந்து வருது. அதான் யோவான் 3ல நிக்கதேமுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குற, கிரியைகள்னால வராது, உங்க குடும்ப பாரம்பரியத்துல இருந்து வராது, நீங்க உங்களை பத்தி ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுனால வராது, அது கொடுக்கப்படும். Salvation belongs to the Lord. It comes from heaven. அப்ப நீ பெரிய காரியம் பேசுற, விசுவாசத்துக்குரிய காரியத்தை பேசுகிற. என்னை யாரென்று இவ்வளவு தூரம் அழகா நீ அறிஞ்சு வச்சிருக்கிறது, காரணம் அது தேவன் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறதுனால. பார்த்தீங்களா, அது யார் சொன்னது? பேதுரு. அது அவனுடைய விசுவாசம். அதனால் பேதுரு இயேசு வெளியேற பெற்றவர், ப்ரெஷஸ், ப்ரெஷஸ். கொடுக்க வேண்டிய எல்லா மரியாதைகளையும் மிகவும் உயரமான இடத்தை, மரியாதையை அவன் இயேசுவுக்கு கொடுக்கிறான். இது ஏன், எது கொடு செய்ய வைத்தது, சொல்ல வைத்தது? அவனுடைய விசுவாசம், இயேசுவின் மேல் அவனுக்கு இருந்த விசுவாசம், ஆண்டவர் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசம். உங்க விசுவாசம் அப்படி இருக்குதா? விசுவாசம் இருக்கிற பொழுது, இருக்கிற பொழுது அதை சேர்ந்த, அதனோடு இணைந்த, அதை அடையாளப்படுத்தி காட்டுகிற ரெண்டு காரியங்கள் இருக்கு. There is faith. There are two things that always will be found where there is true faith. Important, essential components of faith. என்னது? முதலாவது இயேசு கிறிஸ்து மேல அன்பு, the love for Christ. நான் ஏற்கனவே சொன்னேன், அன்பை பொறுத்த அளவில் பேதுருவ குறை சொல்ல முடியாது, குறையே சொல்ல முடியாது. அந்த அன்பு தான் அவனை என்னென்னலாம் செய்ய வச்சது. அறியாமல் இருக்கிறவன் செய்யற மாதிரி காரியத்தையும் செய்ய வச்சது அன்பு தான். உலகத்து மனிதர்களுக்கு அந்த அன்பை புரிஞ்சிக்க முடியாது, தப்பா சொல்லுவான். ஆனா அந்த அன்பு அவனுக்கு இருந்ததுங்கிறது இயேசு நல்லா புரிஞ்சு வச்சிருந்தார். அதனாலதான் டு யூ லவ் மீ, அதை எப்பவும் விட்டுறாதப்பா, அந்த அன்பை எப்பவும் விட்டுறாத. ஆனால் அந்த அன்பை நீ மற்றவங்கிட்ட காட்டு. என் மேலே வச்சிருக்கிறப்பா ஒரு பெரிய அன்பு, எல்லாத்தையும் காட்டுன்னு சொல்ற. என்னை நேசிக்கிறது போல நீ சகோதரர்களையும் நேசி. அதான் சகோதர அன்புங்கிறது ரொம்ப அருமையான அன்பு. இதே பேதுரு, அந்த சகோதர அன்பு எவ்வளவு பெருசுன்னு காட்டுறதுக்கு இதே நிருபத்துல ஒரு வார்த்தையை உருவாக்கி இருக்கிறார். உலகத்துல கிரேக்க மொழியில இருந்த ரெண்டு வார்த்தைகள், அன்புக்கு ஒரு வார்த்தை ஃபிலையோன்னு இருக்குது, சகோதரர்களுக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது அடாப்ஃபஸ். அந்த ஃபிலையோவையும் அடாப்ஃபஸையும் சேர்த்து அவர் ஒரு வார்த்தையை ஆவியின் வழிநடத்தின் மூலமா உருவாக்கி இருக்கிறார். உலகத்துக்கு அதை பத்தி தெரியாது. ஃபிலடெல்ஃபியா அமெரிக்காவில் ஒரு சிட்டி இருக்கு, பென்சில்வேனியா மாநிலத்தில் ஃபிலடெல்ஃபியா சிட்டி. எங்கிருந்து வந்துச்சு? வேதத்தில். ஆண்டவர் தெரியாதவங்களுக்கு அது தெரியாது. இது ஒரு விசேஷ அன்பு, பிரதர்லி லவ். இங்கிலீஷ்ல அதை சொல்றதுக்கு ரெண்டு வார்த்தை தேவை, பிரதர்லி லவ். கிரேக்க மொழியில ஒரே வார்த்தை ஃபிலடெல்ஃபியா. ஏன்னா இது வந்து உலகத்து மனுஷன் வைக்கிற அன்பு இல்லை, இது சகோதரர்கள்கிட்ட, அதாவது குடும்பத்தில் பிறக்கிற சகோதரர்கள் இல்லை, கிறிஸ்துவின் ரத்தத்தினால இணைக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற சகோதரர்கள் மத்தியில் இருக்க வேண்டியது. இது உலகத்து அன்பெல்லாம் விட பெரிய அன்பு. ஏன்? இது தேவன்ல நம்ம வைத்திருக்கிற, தேவன் நம்ம மேல வைத்திருக்கிற அன்பிலிருந்து உருவாகிறது. ஸோ எல்லா அன்புலையும் ஆண்டவர் மேல இருக்கிற அன்பு பெருசு. அதுக்கு அடுத்தது என்னது? நாம காட்ட வேண்டியது, என்னை நீ நேசிக்கிறாயா? ஷெப்பர்ட் த ஷீப். இதே அன்பில் நீ அவர்களை மேய்க்கணும் ஆடுகளைன்னு போதுருவுக்கு பேதுருவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அது ஒரு பெரிய அன்பு பாருங்க. அந்த பேதுரு இயேசுவை அந்த அளவுக்கு நேசித்தான். இட்ஸ் அன்கண்டிஷனல் லவ், அன்கண்டிஷனல் லவ். எப்பவுமே அவர் ரொம்ப ஞானத்தோட தான் அன்பை வெளிப்படுத்தல. ஆண்டவர் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு இருக்கிறார், நேரம் வந்துச்சுப்பா, நான் இப்ப போய் என்ன செய்யணும், என்ன ரொம்ப துன்புறுத்த போறான், சிலுவையில பட வேண்டிய பாடுகளை எல்லாம் பட்டு நான் மறித்து உயிர்த்தவும். பேதர் பார்த்தான், என்ன இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாரு? இப்ப அவனுக்கு என்ன ஒண்ணு பேசுற பேச்சு சரியில்லை, என்ன இறக்கணும், கஷ்டப்படணும், அவங்க கையில எல்லாம் துன்பப்படணும், இறக்கணும்னா இதெல்லாம் எப்படி நடக்கும், நடக்குமா? நான் இருக்கிற நேரம் நடக்குமா? அதுவும் இல்லாம ஒரு போயிட்டு நான் உயிர் வாழ்றதா? ஆண்டவரை பாடக்குன்னு பிடிச்சி இழுத்து ஒதுக்கு புறமா கொண்டு போய் இதெல்லாம் சரிப்பட்டு வராது. ஆண்டவர் திட்டாரா இல்லையா? சாத்தா மாதிரி பேசாத, போயிரு. அவங்களுக்கு யோசிச்சாலாம் என்னது, இவர் கஷ்டப்படலாமா, நாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, இவர் இறக்குறதா, அதை எப்படி நான் பார்த்துட்டு இருக்கிறது, அப்புறம் இவர் போறதா, அதை எப்படி நான் போறோம், அது அன்பு, வெறித்தனமான அன்புன்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு அன்பு ஆண்டவர் மேல அவனுக்கு இருந்தது. அதனாலதான் ஆண்டவர்கிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்டான். இதெல்லாம் நடக்க முடியாது, பாபி, ஐ கேன்நாட் அலோ தீஸ் திங்ஸ் டு ஹேப்பன் டு யூ. ஜீசஸ் சஃபர் பண்றதெல்லாம் அவனால ஏத்துக்கவே முடியல. ஒரு இடத்துல யோவான் 13 அதிகாரத்துல இயேசு என்ன செய்கிறாரு, சீடர்களுடைய கால்களை கழுவி துடைக்கிறார். மற்றவங்களாம் பேசாம தான் இருந்தான். பேதருக்கு பேசாம இருக்க முடியாதே, புடக்கன எடுத்துக்கிட்டான். நீங்க ஏகால சொல்றதா, ஐக்கான லாத பாத்தீங்களா, என்ன முடியாது, போட முடியாது. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, இது அவசியம், அப்ப அது செய்யணும். அப்ப என்ன முழுசா எல்லாம் வாஷ் பண்ணிருக்கு. அதுவரே இயேசு சொன்னா சரியா தான் இருக்கும், இயேசு சொன்னா சரியா தான் இருக்கும். இப்படி இப்படி பல உதாரணங்களை எடுத்து காட்டலாம். அவனை அன்பை குறித்து சொல்லுகிற பொழுது அன்பு ரொம்ப அவசியமானது இல்லைங்களா? இப்ப நாங்கெல்லாம் கிறிஸ்தவர்களா இருந்து ரொம்ப பேர் கிரியைகள்லாம் செய்வாங்க, ஆனா அதெல்லாம் அன்பின் அடிப்படையில செய்கிறதா இல்லாட்டி பிரயோசனமே இல்லை. All your good works as Christians, all the good works you do must be based on love for Jesus. பரிசேயன் செய்யற மாதிரி காட்டு. பரிசேயனுடைய நீதியை விட நம்முடைய நீதி உயர்வா இருக்கும். Your righteousness must exceed than the Pharisees. ஏன்னா அது சுயநலம் பிடிக்கவன், சுயநலத்தின் அடிப்படையில் வரக்கூடாது, அன்பின் அடிப்படையில். என் மேல் அன்பு செலுத்துவாயானால் என்னுடைய கற்பனைகளை பின்பற்று. சி, நியாயப்பிரமாணம் பத்து கட்டளை. ரொம்ப பேர் அன்பு இருக்கிற இடத்துல நியாயப்பிரமாணம் இல்லைங்கிறான். ஏன்னா அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிச்சிருச்சான். அப்ப இப்ப பாட்டில் பாட்டில் அன்பு தான் வேணும். ஆனா ஒன்னும் பழைய ஏற்பாட்டை நேசிக்கணும். சேர்ற ரொம்ப ஈஸியா இருக்குமே லைஃப் விட்டு. அப்படி ஒரு பேங்கை விட்டு வைக்க மாட்டீங்க, பணம் இருக்க. ஆனா அன்பு அவர் அப்படி காட்டல. அன்பு நியாயப்பிரமாணத்துக்கு ஆப்போசிட்டா இல்லதில்ல. அன்பும் நியாயப்பிரமாணமும் பிரிக்க முடியாதபடி இணைந்தவை. அதனால ஏன் சொல்லுகிறார், என் மேல் அன்பு செலுத்துவாயானால் என் கற்பனைகளை செய்து செய், அதை பூரணமாக கடைப்பிடி. எந்த அடிப்படையில்? அன்பின் அடிப்படையில். அன்போடு அந்த கற்பனைகளை, ஆண்டவர்கள் இருக்கிற அன்பின் அடிப்படையில் பத்து கட்டளைகளை உன்னுடைய வாழ்க்கையிலே நீ நடைமுறையில் காட்டும். பரிசய மாதிரி காட்டக்கூடாது. சுயநலத்தின் அடிப்படையில் வேண்டா வெறுப்பா செய்யணும். அன்பு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறது என்றால் அன்பு இருந்தால் தான் அந்த நியாயப்பிரமாணத்தையே நிறைவேற்ற முடியும். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிற எல்லாவற்றையும், பிதா சொல்லுகிற எல்லாவற்றையும் நான் செய்ய வந்திருக்கிறேன். அன்போடு செய்தார். அவருக்கு நமக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் கொடுக்குறார், எப்படி கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழணும். பிதாவின் மேல் இருக்கிற அன்போடு பிதா சொன்ன அத்தனையையும் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். ஏன்? நமக்கு எக்ஸாம்பிள். திஸ் இஸ் ஹவ் யூ மஸ்ட் லிவ். இப்படிதான் நீங்க இருக்கணும். அப்ப அன்பு விசுவாசம் இருக்கிற இடத்துல என்ன இருக்கும்? அன்பு இருக்கும். அந்த அன்பு உங்ககிட்ட இருக்கா? ஆண்டவர் மேல இந்த அன்பு உங்ககிட்ட இருக்கா? இன்னொன்னு, ரெண்டாவது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிவு. இந்திய சமுதாயமா இருந்தாலும் சரி, மேலைத்தைய சமுதாயமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பிடிக்காத வார்த்தைகள்ல ஒரு டிக்ஷனரி போட்டா ஒபீடியன்ஸ் வந்துடும். அதனாலதான் என்ன செஞ்சிட்டோம், ஸ்கூல்லயே டீச்சர்ஸுக்கு சொல்லிட்டோம், நீ யாரையும் படிச்சு பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் அப்படி இருக்கல. ஏன்னா ஒபீடியன்ஸ் பிடிக்காது, அவங்க இஷ்டத்துக்கு விடணும். ஆனா பெற்றோர்களும் பிள்ளைகளை இஷ்டத்துக்கு விடுறது. பெற்றோர்களே தான் ஒழுங்கா இல்லையே, கீழ்ப்படிவு எங்க இருக்கு? அப்ப சமுதாயம் கீழ்ப்படிவு இல்லாதவர்கள் பிள்ளைகள் தான். சன்ஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ். உலகத்து மக்களுக்கு தான் பேரு சன்ஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன்ஸ், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள். நாம சன்ஸ் ஆஃப் ஒபீடியன்ஸ். விசுவாசம் இருந்தா ஒபீடியன்ஸ் இருக்கும், கீழ்ப்படிவு இருக்கும், ஆண்டவருக்கு லாயல்டி. அந்த அன்பு, அவர் மேல இருக்கிற அன்பு அவருக்கே விசுவாசமாக இருக்க வைக்கும். தானியலுக்கு ஒரு பெரிய சோதனை வந்துச்சு. அவனை எல்லாம் முடிச்சு கட்டணும்னு தீர்மானம் பண்ண எதிரிகள்லாம் என்ன செஞ்சாங்க, இவனை என்னமாவது பண்ணும் அப்படின்ட்டு ராஜா கிட்ட போய் தனியா பேசி, உங்களை தான் எல்லாம் தெய்வமா கும்பிடணும். இப்ப உங்களை கும்பிடுறேன்னா வேற யாரும் வேற எந்த தெய்வத்துக்கும் எவனுமே ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டம் போட வச்சுட்டாங்க. இப்ப தானியல் காதுக்கும் வந்துருச்சு. நம்ம ஊர்ல அப்படி ஒரு சட்டம் போட்டா என்ன ஆகும்? உடனே ஒரு சர்ச் மீட்டிங் எல்லாம் பிரைவேட்டா போட்டு அதை பத்தி ஒரு பல ஆலோசனைகள்லாம் செய்து, எப்படி இந்த சட்டம் நம்ம பாதிக்காதபடி ரகசியமா எங்கேயாவது பண்ணலாம் அப்படி யோசிப்போமா இல்லையா? சரி, இப்படியான ஒரு சூழ்நிலையில நம்ம நேசிக்கிற ஆண்டவர் நம்ம துன்புறுத்துவாரா? ஆகவே இந்த சட்டம் இருக்கிற வரையும் நம்ம ஜெபம் பண்றத நிறுத்திடலாம். இப்படி எல்லாம் பண்ணுவோமா இல்லையா? பண்ணுவாங்க. ஒழுங்கா விசுவாசம் இருக்கிற இடத்துல பண்ண மாட்டாங்க. தானியேலுடைய விசுவாசம் ஒழுங்கானது, உறுதியானது, பேதுருவை போல. அதான் விசுவாசம்னா அதுக்கு தான் பேர். குறைச்சி கூட்டிக்கிட்டுலாம் இருக்கிறதுக்கு பேர் விசுவாசம் இல்லை, அது உறுதியா இருக்கும். சோ தானியேல் என்ன செய்தான், என்னைக்கும் ஜெபம் பண்ற மாதிரி அந்த சட்டம் வந்த பிறகும் அந்த ஜனெல்லாம் திறந்து வச்சு அவன் ஜெபம் பண்ணான். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? ஒன்று தெரியுமா? இப்ப அப்படி தானியேல கவுக்கணும்னு அந்த அளவுக்கு போய் சட்டம்லாம் போட வச்சவன் இன்னைக்கு இங்க இருந்திருந்தா உங்களை வச்சு அந்த அளவுக்கு போயிட மாட்டாங்க.
ஏன்னா நீங்களாம் பண்ண மாட்டீங்க நம்ம ஊர்ல. எப்படியாவது இதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது பண்ணிடுவீங்க. ஆனா அங்க பாருங்க, தானியல் என்னைக்கும் போல அவன் ஜன்னல்லாம் திறந்து வச்சு ஜெபம் பண்ணுகிற பொழுது அந்த எதிரிகளுக்கு அது ஆச்சரியமாகவே இருக்கவில்லை. நல்லா தெரியும் என் பண்ணுவான் அவன் விசுவாசம். எதிரிகளுக்கும் தெரிந்திருந்தது எப்படிப்பட்ட விசுவாசம். உங்க விசுவாசம் அப்படிப்பட்டதுன்னு மோடிக்கு தெரியுமா? பிஜேபி காரனுக்கு தெரியுமா? தானியேலுடைய விசுவாசம் எதிரிகளும் அறிந்து வைத்திருந்தார்கள். உடனே போயிட்டு கோல் சொல்லிட்டான், நான் பாருங்க உங்களுக்கு எதிராக இது பண்றேன். இப்பதான் நடந்த உங்களுக்கு தெரியுமே. அதேதான் எப்படி என்ன சட்டம் போட்டாலும் நான் ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் நீ சிங்க கோகைகளை தூக்கி போட்டாலும் போடு, எதுவுமே மாறாது. அதுதான் உண்மையான விசுவாசம், உண்மையான அன்பு, தேவன் மேல இருந்த அன்பு, எல்லையில்லாத ஒரு அன்பு விசுவாசத்தோடு சேர்ந்து வருவது. அந்த அன்பு தான் அவன் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு மீறாமோ அதை தொடர்ந்து செய்ய வைத்தது. எந்த விதமான எதிர்ப்பு, உயிரே போகின்ற சோதனை வந்தாலும் அதை சந்திக்க வைத்தது. தூக்கி போடணும்னா ஓகே போட்டு, ஆண்டவர் இருக்கிற பொழுது யார் என்ன என்ன செய்ய முடியும்? அப்ப சிங்கத்து வாயெல்லாம் ஆண்டவர் அடிச்சிட்டார், தொடர்ந்து பார்த்தா இன்னும் உயிரோடு இருக்கிறான். அப்ப ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், தன்னுடைய மகனுடைய விசுவாசத்தை பார்த்து அவர் எப்படி காரியங்கள் செய்கிறார். அரசன் மாறிட்டான். இப்போ அதே சட்டத்தை இவங்க போட வச்சாங்கன்னு அவங்கெல்லாம் கொண்டுட்டு புது சட்டம் ஒன்று கொண்டு வந்தான். தானியேலினுடைய தேவன் ஒருவரே மையான தேவன், அவர் தான் எல்லாம் வணங்கணும். அப்போ தானியல் மூலமாக என்னதை பார்க்கலாம், விசுவாசம் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ அன்போடு கூடிய விசுவாசம், எந்த அளவுக்கு அந்த விசுவாசம் கீழ்ப்படிய வைத்தது. கீழ்ப்படிந்தானா இல்லையா? கர்த்தருக்கு மட்டுமே கீழ்ப்படிவேன். ராஜாவுக்கு கீழே வேலை செய்தாலும் கர்த்தருக்கு மட்டும். விசுவாசம் வந்தா அப்படிதான் இருக்க வைக்கும். நாகமா ரட்சிப்பு வந்த பொழுது அவனுக்கு சுகமெல்லாம் கடிச்சு ரட்சிப்பு வந்த பிறகு எலியா குடிசைக்கு படியேறி போயிட்டு எலியா முன்னுக்கு குனிஞ்சு என்ன கேட்கிறான் பாருங்க, அதே விசுவாசம், அன்பு, கீழ்ப்படிவு. ராஜா கிட்ட நான் வேலை செய்கிறதுனால சில வேலைகளில் ராஜா இதை செய்ய சொல்லுவான், அந்த நேரத்தை அதை செஞ்சுக்கலாமான்னு கேட்குறானா இல்லையா? ஏன் இப்போ அவன் தன்னுடைய ராஜாவாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுனாலே அவன் கற்பனைகள் எல்லாவற்றையும் சிந்திக்கலாம். தீர்க்கதரிசியை கேட்டு நான் சரியாக செய்யணுங்கிறதுல அவனுக்கு உறுதி இருக்குது. நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன, மோடி வந்து சட்டம் கொண்டாந்து நாளையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வீக் டேயாக போயிடும், திங்கக்கிழமை மாறு அப்படின்னவனே என்ன செஞ்சிருவோம், எத்தனை பேருக்கு போகும் கோணி போகும். ஆ பரவாயில்லையே, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆக்கிடுவோம், சிறப்பமா இல்லையா? பண்ணுவோம். விசுவாசம் அப்படி உயரமா இருந்தா தானே ஓய்வு நாளை பத்திய ஒரு நேசம் ஆண்டவரே அதை உருவாக்கி இருக்கிறார். அவரே உருவாக்கி இருக்கிறாரா இல்லையா? அவரோட ஞானவானிங்கள் நீங்களா? சனிக்கிழமை அவர் உருவாக்கலையே, ஞாயிறு காலையுமே தானே உருவாக்கி இருக்கிறார், அதாவது கிறிஸ்தவர்களுக்கு. அப்ப அன்னைக்கு தான் கும்பிட பார்ப்பீங்க, எந்த சட்டம் வந்தாலும் கர்த்தருக்கு விசுவாசமா இருக்க பார்ப்பீங்க. அப்படித்தான் மனிதர்கள் இங்க பார்க்கிறோம். சூழ்நிலைக்கும் சந்தர்ப்பத்துக்கும் ஏற்றபடி ஆண்டவருடைய கட்டளைகளை அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிறவனை வேதத்துல பார்க்க முடியாது. உண்மையான விசுவாசிகள் உண்மையாக அன்பு காட்டினார்கள், உண்மையாகவே கீழ்ப்படிந்தார்கள். இயேசு மாக்கு 1:17 வசனத்தில் இந்த கலிலேயா கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த பொழுது அவர் சீமோனையும் அவனுடைய சகோதரனாகிய அன்றுவையும் பார்த்து அவர் என்ன செய்தார், என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, அவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவரை பார்த்து ஃபாலோ மீ, என்னை பின்பற்றி வா, உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குகிறேன். 18 வசனத்தில் சொல்லுது, They immediately left their nets and followed him.
அப்பொழுதே அந்த வலைகளை எல்லாம் விட்டு விட்டு அவரை பின்பற்றினார்கள். நார்மலா மீன் பிடிக்கிறவன் ஜெயமடம். சில பேர் ஆண்டவரை பார்த்து என்னை பின்பற்றினவன்னு நான் வீட்டில் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். வேற சிலரை பார்த்து என்னை பின்பற்றி வான்னு சொன்னப்பனா எங்க அப்பா புதைச்சிட்டு வந்துடுறேன். ஆனா இவங்களை பாருங்க, எல்லாவற்றையும் குடும்பம் ஜாபு எல்லாம் அப்படியே விட்டுட்டு ஏசுவின் போயிட்டாங்க. இது கீழ்படிவா இல்லையா? ஃபாலோ மீங்கிறதுக்கு இவங்க கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும் அர்த்தம். This is what following Jesus. அதனால தான் இன்னொரு இடத்துல பேதுரு சொல்றான், ஆண்டவரே உங்களுக்கு தெரியும் இல்ல நாங்க எல்லாம் விட்டுட்டுல உங்களோட வந்தோம். ஆண்டவர் அதை க்வெஸ்சன் பண்ணல, ஹே பழைய எப்படி தப்பா பேசுறீன்னு சொல்லலையே. ஏன் they did it, they left everything and followed Jesus. அது ஒரு ஸ்டேட்மெண்ட், a fact. பெருமையா சொன்னது இல்ல, எல்லாம் விட்டுட்டு போயிருக்காங்க. அது இயேசுக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன்னால் சொல்ல முடிகிறது, ஜீசஸ் இஸ் ப்ரெஷஸ், விலையேற பெற்றவர், விலை மதிப்புள்ளாதவர். அதுக்கு காரணம் என்ன? அந்த உண்மையான விசுவாசம், அந்த உண்மையான விசுவாசம் இருக்கிற இடத்துல காணப்படக்கூடிய ரெண்டு காரியங்கள், அன்பு கேள்படி. அதனால தான் பேசுகிறேன், அந்த அளவுக்கு இயேசுவை பற்றி He is precious to me. உங்களுக்கும் அவர் அப்படிப்பட்டவராக இருக்கணும், விலையேற பெற்றவராக இருக்கணும். உங்களுக்கு அப்படியா? ஆமாம், விசுவாசம் பலவீனமாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் அது வந்து கொச்சையானதாக இருக்கக்கூடாது. சத்தியத்தெல்லாம் விட்டுட்டு போகிறதுக்கு பேர் விசுவாசம். மற்றதுக்காக ஆண்டவரை இழக்கிறது விசுவாசம். அதுக்கு பேர் விசுவாசம். நம்ம ஊர்ல ஒரு பெரிய பிரச்சனை, நம்ம ஊர்ல முன்னெல்லாம் சொல்லியிருக்கேன், என்ன இவ்வளவு நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாரு, இப்ப கொஞ்சம் ஏதாவது ஆரம்பிக்கிறாருன்னு யோசிச்சுறேன். உண்மையை சொல்லணும்ல, இந்தியர்களை நம்ம சமுதாயத்தை பத்தி ஒரு வரலாறு எழுதுன்னா உலகத்து வரலாறுலாம் எப்படி எழுதியிருக்கிறான்? இயேசுக்கு முன் இயேசுக்கு பின்னு தான் கேலண்டரே போட்டிருக்கிறான், பிஃபோர் கிரைஸ்ட் அண்ட் ஆஃப்டர் கிரைஸ்ட். இப்போ நம்ம எல்லாம் நம்ம சமுதாயத்தை பற்றி எழுதுனா கல்யாணத்துக்கு முன் கல்யாணத்துக்கு பின் அப்படிதான் எழுதணும். ஏன்? நம்ம சமுதாயத்தையே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறது எது? அதுதான். அந்த வயசு வந்தா நிமிஷம் பின்னுக்கு போயிடுறாங்க இல்லைங்களா? அப்ப நம்ம மக்கள்லாம் பெற்றோர்கள் என்ன யோசிக்கிறீங்க? பொண்ணா பிறந்துட்டா நம்ம பேருக்கு விருப்பம் இல்லை. இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு பிறந்துருச்சு, அப்போ அது வந்து கேர்ளாக பிறந்துருச்சு, அப்பா பாஸ்டர், ஆனால் கொஞ்சம் துக்கமா எப்படி இருக்கு? இதெல்லாம் பாஸ்டரா? அப்போ ஏன் இன்னும் பழசு போகலைன்னு அர்த்தம், பழசுன்னும் போகலை. உன் சமுதாய சீரழிவு, நம்ம கல்ச்சரல் சீரழிவு இன்னும் இருக்குது. ஆண்டவர் படைச்சு கொடுக்குறது நீ தீர்மானிக்க முடியுமா? நீங்க நினைக்க முடியுமா? ஆணாபத்துக்கு அவங்களால முடியுமா? முடியாது. ஆண்டவர் கொடுக்குறாதான் நமக்கு, அவர் கொடுக்குற கிஃப்டா பார்க்கணும். பெண்களை தப்பா பார்க்கல, ஆண் தான் பெரியவன் பார்க்கிற அந்த ஆணாபிக்க சமுதாயம் தப்பு. God equally respects man and woman. எந்த விதத்திலையும் ஆண் பெண்ணு பார்த்து பார்க்கக்கூடாது. என் மகன் என் சின்னதில் இருக்கிறேன், எப்போ அக்காவுக்கு தான் நீங்கள் எப்போவுமே ரொம்ப நேசம் காட்டுறீங்க சொல்லுவான். நான் வந்து அப்படி இல்லை, பட் இட்ஸ் அ கேர்ள், நீ இஸ் ஆர் அ பாய், நீ கொஞ்சம் சில காரியங்களை செஞ்சு கொடுன்னா அவனுக்கு விளக்கப்படுத்த வேண்டியது. பட் யூ லவ் தம் ஈக்குவலி, பட் யூ ரெஸ்பெக்ட் த வுமன் இல்லையா? நம்ம இதில் அந்த மாதிரி கல்யாணம் வந்து ரொம்ப ஆதிக்கம் செலுத்துது. உண்மையிலேயே இயேசுவை விட பெருசாக ஆதிக்கம் செலுத்து. அதனால கிறிஸ்தவ பெற்றோர்கள் கூட பெரிய தப்பெல்லாம் செஞ்சிருங்க. கல்யாணம் வந்துருச்சுன்ன உடனே கல்யாணத்தை பற்றியே யோசிச்சுக்கிட்டு இருந்தது பொண்ணு பிறந்த காலத்துல இருந்து. ஆமா, பிறந்து மூணு நாள் ஆகல எது யோசனை?
ஐயோ அது கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, அது ஜவுளி கொடுக்க சேர்த்து வைக்கணுமே, இதுலேயே போயிட்டே இருக்கும். வளர 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 பயம் ஏறக்கூடியது போயிருக்கும் இல்லைங்களா. அப்புறம் கல்யாணம், அப்ப அதை பண்ணி வச்சிடணும். ஒரு மரம் கிடைச்சாலும் பரவாயில்ல, பண்ணி வச்சிடணும். அப்ப கிறிஸ்தவ பெற்றோர் கிறிஸ்தவ இல்லாதவனுக்கு பண்ணி வச்சிடறான். ஏன் கல்யாணம் இப்போ ஒரு விசுவாசியா இருக்கணுமே, ஆண்டவரை நேசிக்கிறவனா, ஆண்டவரை நேசிக்கிற அந்த நேசத்தின் அடிப்படையில் மனைவியை நேசிப்பானா, குடும்ப வாழ்க்கையை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தி மனைவியை வளர்ந்தான், அதெல்லாம் ஒன்றும் பார்க்கறது. ஆனா ஒருத்தன் கிடைச்சு சரியா இருக்கா, மோசே தானியேலு நாகமான் எல்லாம் வாசிட்டு போறோம், அதெல்லாம் வாசிக்கிறதோடு இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரும் வாழ்கிற வாழ்க்கை ஒன்றுமே மேட்ச் பண்ணதில்லை வேதத்தில் இருக்கிற ஒரு கேரக்டரோடையும் பண்ணுதா. அப்போ அது என்ன, அது ஏன் பண்ணுறீங்க? நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறவங்க போய் சும்மா கண்டாயங்கிட்ட மாட்டிக்காது. வாலிபர் பெண்ணாலாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, விசுவாசியாக இருந்து விசுவாசியாக இல்லாதவனை கட்டினியோ வாழ்க்கை வீணா போயிடும். முதல்ல அது கீழ்படியாமை, கீழ்படியாமை டிஸ்ஒபீடியன், கான்சிக்வன்சஸ் ஆஃப் டிஸ்ஒபீடியன், அது வரும், பாதிப்பு வரும். குடும்பம் சரியா வாழ முடியாது, கோயிலுக்கு போக விட மாட்டான், பிறக்கிற பிள்ளைகளுக்கு சரியா தொட்டிலிருந்தே ஆண்டவரை சொல்லி கொடுக்க முடியாது, குடும்ப ஜெபம் நடத்த மாட்டான், வேணுமா அந்த இதெல்லாம். அப்ப இயேசுவுக்கு துரோகியா மாறணுமா? கல்யாணம் நல்ல காரியம்தான், கல்யாணத்தை பண்ணி இயேசுக்கு துரோகியாக மாறணுமா? அப்போ இயேசுக்கு விசுவாசமாக இருந்து விசுவாசிகளை திருமணம் செய்யணும். இல்லாட்டி பண்ணாமல் இருந்துக்கிறது பெட்டர். ஏன் சமுதாய பயம்? இப்போ என்ன செய்யுங்க, நம்ம இயேசு ஒரு சிலையை வச்சுக்கிட்டு நம்ம பட்டுக்கு எப்படியும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கலாமா? பேதுருக்கிட்ட இருந்தால் அதை படிக்கிறோம், எவ்வளோ பெரிய நேசம், உயிரையும் இழக்க தயாராக இருக்கக்கூடிய விசுவாசம், நேசம், கீழ்ப்படிதல். ஆக உங்க சமுதாய சீரழிவுக்கு அந்த பிரஜாதி இதில் இருக்கிறதெல்லாம் சர்ச்சு கொண்டாந்துடாது, கொண்டாந்துடாங்க. உங்க கேட்டுக்கு பாஸ்டர் இருக்கிறாங்க தானே இருக்கிறார். நான் ஒரு மேற்பார்வை பாஸ்டரா இல்லையா? யாராவது அவிசுவாசிய கல்யாணம் பண்ண மெம்பர்ஷிப்ல இருந்து அவிசுவாசிய கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா டிசிப்ளின் தான் வரும். எஸ், கான்ஸ்டிடியூஷன் சேஸ் டோன்ட் டு இட். அது இயேசுக்கு செய்கிற விரோதம், அப்புறம் எங்களை வேற வழியே இல்லை, டிசிப்ளின் கொண்டாட வேண்டி வரும். உங்க கீழ்ப்படியாமைனால, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம துரோகம் செய்வதனாலே சபை நீக்கம் செய்து வைக்க வேண்டியவர் தேவையா? நான் திருச்சி சொல்லியே என்ன, ஆண்டவுடைய வார்த்தையை மீறினா சும்மா விட மாட்டேன். அப்ப சர்ச் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறார் அவர். ஆகவே எப்பவுமே பாஸ்டர்ஸோட பேசி, சரியானவங்களோட பேசி, ஒழுங்கா கிறிஸ்தவர்களை பார்த்து கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் நல்லது. ஏன்னா உண்மையான விசுவாசிகளுக்கு தான் சர்ச் மெம்பர்ஷிப் கொடுக்குறது. அவங்கக்கிட்ட என்னதை பார்ப்போம், லவ் ஃபார் ஜீசஸ், ட்ரூ லவ் ஃபார் கிரைஸ்ட், ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிவு. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஐ டு நாட் டிசையர் சாக்ரிஃபைசஸ், உங்களுடைய பழிகளை நான் விரும்புவதில்லை, கீழ்ப்படியுங்கள் எனக்கு. கீழ்ப்படுதல் என்ன, ஆண்டவர் செய்ய செய்யு சொல்றத செய்யணும், செய்யக்கூடாதுன்னு சொல்றத செய்யக்கூடாது. That's faith. That's what is love is. அதான் கேள்படுதல்னு சொல்றது. பேதர் நம்ம கத்து கொடுக்குறாங்க பாருங்க, எப்படி நம்ம வாழணும். அந்த ஆண்டவரை விசுவாசித்து அவருக்கு விசுவாசமா இருக்கிற பொழுது தேவனும் நம்மை நோக்கி புன்னகை செய்வார். God's smile will be on us. இல்லைங்களா? ஜெபம் பண்ணுங்க.